நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி விழுப்புரம் சபையை சார்ந்த சகோதரர் முத்துக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நவ் ஐ கால் அப்பான் பிரதர் முத்துக்குமார் ஃப்ரம் விழுப்புரம் எக்லீசியா டு ஷேர் அஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் காட் ஆன் த டாபிக் ஆஃப் த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்.
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளான என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். தேவனுடைய மிக பெரிதான கிருபையினால் இந்த 2017 வருடம் நவம்பர் 11 மற்றும் 12 ஆகிய தினங்களில் இந்த சென்னை பகுதியில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 21வது ஆவிக்குரிய மாநாட்டில் நாம் அனைவரும் 2 நாளினுடைய ஆரம்பத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சோ தேவனுடைய கிருபையில கடந்த நாட்கள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக கடந்து சென்று இந்த 2 நாளிலேயும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எனவே அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு இந்த நாளின் இந்த முதல் சத்திய உரைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இப்பொழுது நாம் தியானம் செய்ய இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு மகா உபத்திரவ காலம், த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். மகா உபத்திரவ காலம் என்பது பாடத்தின் தலைப்பு. இதற்காக நாம் எடுத்துக்கொண்டுட்ட ஆதார வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 33 அதிகாரம் 2 வசனமாக காணப்படுகிறது. அந்த வசனத்தை திருவிவிலியத்தினுடைய மொழிபெயர்ப்பில் படிக்கும்படி அன்போடு நான் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 33 அதிகாரம் 2 வசனம், நீங்க ஸ்லைட்ல பார்த்து கூட படிக்கலாம்.
ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக.
அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் படிக்கும் போதே நமக்குள்ள ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை அது கொடுக்கும். ஏனென்றால் இது நாம் ஒரு தீர்க்க தரிசன புக்கில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வசனம். அப்ப இந்த வார்த்தை இப்படியாக அது எழுதப்பட்டிருக்கிறது அல்லது உரைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும், குறிப்பாக துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. உண்மையாகவே மகா உபத்திரவம் எனப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி நமக்கு வேதத்தில் எண்ணிறைந்த ஆதார வசனங்கள் காணப்படுகிறது. அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்படி என்றால் இது தீர்க்க தரிசனத்தில் பேசப்பட்டுட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இது மகா உபத்திரவத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வசனம். சரி, அப்போ இது பாடம் மகா உபத்திரவ காலம், அதற்கான ஒரு ஆதார வசனத்தை இப்பொழுது நாம பார்த்திருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு 7 ஸ்டெப், 7 படிநிலைகளாக இந்த ஒரு முழு பாடத்தை நம்ம தொகுத்திருக்கிறோம். உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக அதை நான் முன்பே அறிவிக்கிறேன். மகா உபத்திரவ காலம் என்ற இந்த தலைப்பில் முதல் படியாக முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன், அது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், இந்த மகா உபத்திரவம் என்பது இது யாருக்கானது? இந்த உலகத்தின் மேல வரப்போற ஒண்ணு, ஆனா இது யாருக்கானதாக இந்த பூமியில வரப்போகுது? தேர்ட் ஸ்டெப், இந்த மகா உபத்திரவத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன்னா அர்த்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படியானால் இந்த மகா உபத்திரவம் வரவேண்டிய நோக்கம் என்ன? ஃபோர்த் ஸ்டெப், இது எவ்வளவு காலம் இருக்கும்? இதனுடைய டைம் பீரியட் அது எப்படிப்பட்டது? இது ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப், இந்த மகா உபத்திரவத்திற்கும் உண்மை சபைக்கும் இல்லைனா இந்த மகா உபத்திரவத்திற்கும் திருச்சபைக்குமான தொடர்பு என்ன? சிக்ஸ்த், இந்த மகா உபத்திரவத்தை எவ்வாறு எதிர்கொள்ளலாம், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது மகா உபத்திரவத்தில், அல்லது அதனுடைய தாக்கங்களில் இருந்து நம்மளை எப்படி காத்துக்கொள்வது? ஸோ இது ஆறாவது ஸ்டெப். செவன்த், ஏழாவது ஸ்டெப் வந்து எண்ட், முடிவுரை. ஸோ இப்படியாக ஒரு ஏழு ஸ்டெப்பாக இந்த பாடம் நமக்கு பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முன்னுரை. முன்னுரை என்பதை என்று நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த மகா உபத்திரவம் என்ற நிகழ்வு, இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்று நம்ம சிந்தித்தால், சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள்ல குவஸ்டின் புக்ல 769 பக்கத்தில் காணப்படுகிற இரண்டாவது கேள்வி, அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பதில் ரொம்ப எளிமையான பதில் தான். கிறிஸ்தவ யுகம் என்று அழைக்கப்படுகிற இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதியில நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மகா உபத்திரவ காலம். அப்படி என்றால் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு மகா உபத்திரவ காலம் எனப்பட்ட ஒரு நிகழ்வை சந்திக்காமல் இந்த யுகம் வந்து முடியாது. அடுத்தது, இந்த உபத்திரவம் இந்த பூமி மேல வரும்போது அந்த காலப்பகுதிகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவருமே என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த உபத்திரவத்தின் தாக்கத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியாது. நெக்ஸ்ட், இதனுடைய தன்மைகள் இப்படி இருக்கும்போது நாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த திருச்சபையினுடைய அழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு. நாம் ஒரு கடைசி கால சபையினுடைய அழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அப்ப நிச்சயமா கடைசி கால சபை அழைப்பில் நாம் வாழ்கிறோம் என்றால், நமக்கும் மகா உபத்திரவம் எனப்பட்ட நிகழ்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏனென்றால் இது நம்மளுடைய காலத்தை தொடர்ந்து இந்த பூமி மேல வரப்போகிற ஒரு மிகப்பெரிய சம்பவம். எனவே அப்போ இந்த காலத்தில் வாழ்றவங்க நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தியானம் பண்ண வேண்டியது, ஆராய வேண்டியது நம் அனைவர் மேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு. சோ அப்ப இந்த முன்னுரை எனப்பட்ட பாகத்தில் நாம் என்னதான் புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த சப்ஜெக்ட் மகா உபத்திரவம் எனப்பட்ட இந்த பாடம் நமக்கான ஒரு ஏற்ற ஆகாரம் என்று நாம் சொல்லலாம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முன்னுரையான கருத்துக்கள் உங்கள் முன்பதாக நாம் இப்பொழுது வைத்திருக்கிறோம். நெக்ஸ்ட், இரண்டாவது ஸ்டெப், இந்த மகா உபத்திரவ காலம் அல்லது அந்த நிகழ்வு யாருக்கானதாக இந்த பூமி மேல வரப்போகுது என்றால், அடிப்படையான வேதப்பாட சத்தியத்தில் இருந்து நம்ம கேட்கக்கூடிய ரெகுலரான ஸ்டடிஸ் எல்லாத்திலையுமே நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிற ஒரு முக்கியமான தாட், ஒரு சத்தியம், ஒரு உபதேசம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது என்ன என்றால், திரள் கூட்டம் இந்த சுவிசேஷ யுகத்தின் அழைப்பில், குறிப்பாக கடைசி கால சபை அழைப்புக்குள்ள காணப்படக்கூடிய அங்கங்களில் உண்மை சபையினுடைய நிறைவை தொடர்ந்து, ஆனால் இந்த அழைப்புக்குள்ள இருந்து காலத்துக்கே உரிய வேகம் காட்டி இந்த அழைப்பில் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறாமல் போயிட்ட திரள் கூட்டத்தார் எனப்பட்ட ஒரு வகுப்பார் கண்டிப்பா இந்த மகா உபத்திரவத்தில் அவங்க காணப்படுவாங்க. சோ தலைப்பு மகா உபத்திரவத்தின் காலம் யாருக்கானது என்று கேட்டுட்டால், அதுல பிரத்யேகமாக நம்ம முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வகுப்பார் அவர் யார் அப்படி என்றால், திரள் கூட்ட நிலையை சார்ந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள். இதற்கான ஆதாரத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14.
அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
போதும், ரொம்ப அருமையான வசனம், நல்ல ஆதாரமான வசனம். மகா உபத்திரவம் இந்த பூமியில சம்பவிக்கும் போது திரள் கூட்டத்தார் அந்த பாதிப்புக்குள்ள பங்கெடுப்பார்கள் அல்லது காணப்படுவார்கள். மறந்துடக்கூடாது, பங்கெடுப்பார்கள் காணப்படுவார்கள் என்றால் அது கண்டிப்பா வழிகளையும் நஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த பூமியில வாழ்றவங்களுக்கு. அப்ப இவர்கள் பங்கெடுப்பார்கள் என்று சொல்ற வார்த்தை கொஞ்சம் டீசென்டா இருந்தா புரிந்து கொள்ளணும். அதுல வரக்கூடிய பாதிப்பை அவர்கள் பெறுவார்கள். அனுபவிப்பார்கள் இல்லைன்னா கஷ்டப்படுவார். இதுதான் அர்த்தம். சரி, ஏன் இவர்களுக்கு இந்த நிலை? சபை அழைப்புக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள இவங்க ஏன் கடந்து போயிட்டாங்க என்றால், ஒரு மூன்று ஒரு மேலோட்டமான கருத்துக்களை முன்வைக்கலாம். திரள் கூட்டத்தாரை பற்றி ஏன் அவங்க அதுக்குள்ள சிக்கிட்டாங்க? ஒன்னு, தேவனோடு பண்ணிட்ட அர்ப்பணிப்பின் ஜீவியம், அந்த ஜீவியத்தில் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுட்ட வைராக்கிய குறைவு, இது ஒரு முக்கியமான காரணமா நம்ம எடுக்கணும். திருச்சபையின் அழைப்புக்குள்ள வந்து ஒருத்தர் ஸ்லிப் ஆகிறாரு, கிரேட் மல்டிடியூடா, அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெண்டு, பலியின் ஜீவியம், நம்மளை நாமளே பலியாக்கி கொண்டுதான் இந்த அழைப்புல நம்ம வாழணும் இல்ல வளரணும். இப்படி பலியாக கூடிய நிகழ்வு அவங்க கிட்ட மிகவும் குறைவாக இல்ல பின்தங்கியதாக காணப்படும். அழைப்பிலேயே வைராக்கியம் குறையும் ஒன்னு, ரெண்டாவது பலியின் ஜீவியத்துல ஒரு தகுந்த வளர்ச்சி ஒரு முதிர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்காது. மூணாவது, கிறிஸ்டியன் கேரக்டர், ஆவியின் குணலட்சணங்களில் இந்த அழைப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் காலத்துக்கே உரிய வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அனைவருமே இந்த அழைப்புக்குள்ள வரும்போது குணலட்சணத்துல முழுமையானவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல குணலட்சணங்கள்ல ஒரு வளர்ச்சி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு ஒரு வெற்றியின் பாதை இந்த ரேஸ்ல நம்ம சொல்லலாம். ஆனா இதுல வந்து இவங்க கொஞ்சம் குறைவு பட்டவர்களாக காணப்படுவாங்க. சோ மூன்று கருத்துக்கள். அப்ப இந்த போன்ற கருத்துக்களை வச்சுதான் நம்ம சொல்லலாம், இந்த திரள் கூட்ட வகுப்பார் ஒரு உண்மையான அழைப்புக்குள்ள ஒரு காலத்துல இருந்தும் அதுல வீழ்ச்சி அடைந்து இந்த நிலைமைக்கு மாறிட்டான். அதுல ரொம்ப அருமையான தகவல், ஏன்னா ஒரு குணலட்சணம் பத்தி இந்த இடத்துல நம்ம பேசும்போது பொதுவாக இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களில் குணலட்சணம் எனப்பட்ட ஒரு ஆயுதத்தை தவிர, நல்ல குணலட்சணம் என்ற ஆயுதத்தை தவிர வேற எந்த குணலட்சணத்தை வச்சும் எப்படிப்பட்ட உபத்திரவத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியாது. எனவே அப்ப இதெல்லாம் அந்த கஷ்ட காலத்துக்குள்ள போய் திரள் கூட்டத்தார் புரிந்து கொண்டு வெற்றியை அவர்கள் அடைவார்கள். சோ யாருக்கானது என்பதுல திரள் கூட்டம் எனப்பட்ட ஒரு வகுப்பார் மெயினா வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட், அடுத்தது யாருக்கானது என்றால், இரண்டாவது நிலையா நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் நாமினல் கிறிஸ்டியன் சிஸ்டம், பெயர் கிறிஸ்தவ அமைப்பு. இந்த அமைப்புக்கானதாகவே அந்த மகா உபத்திரவம் இந்த பூமி மேல கடந்து வரும். சில வசனங்கள் இருக்கு, நம்ம ஒரு வசனம் மாத்திரம் படிக்கலாம். அதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 33 அதிகாரம் 14 வசனம்.
சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது.
போதும், சியோன் இது நாமினல் கிறிஸ்டியன் பத்தி பேசுது. பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரர்கள். உண்மையிலேயே இப்ப கிறிஸ்தவர்களுடைய ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அவங்க வாழ்றாங்களான்னா இல்ல, வேதம் சொல்றது ஒண்ணு, அவங்க வாழ்றது ஒண்ணு, ஆனா கையில என்ன வச்சிருக்கிறாங்கன்னா வேதம். எனவே மாயக்காரர்கள், அவங்க வந்து திகைக்கிறார்கள். சோ அப்ப அந்த மகா உபத்திரவத்தின் போது இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்பு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க, அல்லது இவர்களுக்கானதாகவே அந்த உபத்திரவமானது இந்த பூமி மேல கடந்து வரும். சோ இரண்டாவது நிலை வகுப்பார் பார்க்கிறோம். மூணாவது, ஜென்ரலா நம் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 21 வசனம்.
ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதிரவும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
பாத்தீங்களா, அப்ப இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு, அப்ப இங்க காமனா பேசுறாரு, உலகம் என்று சொன்னால் இந்த உலகளாவிய அளவுல காணப்படக்கூடிய அனைத்து விதமான மனிதர்கள், மக்கள். அப்ப இந்த உலக மக்களுக்கானதாக ஒட்டு மொத்தத்தில் இந்த மகா உபத்திரவமானது கடந்து வரும். நெக்ஸ்ட் ஒரு வசனம், யாருக்கானது என்ற அந்த ஒரு தலைப்புக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 1 வசனம்.
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
ரொம்ப அருமையான தகவல், பூமி மேல 4 காற்றுகள் அடியாத படிக்கு பிடித்திருக்க கண்டேன். 4 அமைப்புகள், அந்த அமைப்புகளின் மேல ஏற்பட போகிற சீர்குலைவு, அப்ப இது எப்பதான் நடக்கும் என்றால், மகா உபத்திரவத்தின் காலத்துல மிகப்பெரிய அளவில் நடக்கும். நான்கு தூண்கள் அடிப்படை வகுப்புல இருந்து நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நான்கு தூண்கள் பிரத்யேகமாக இந்த மகா உபத்திரவத்தின் போது அது தகர்க்கப்படும். சோ இது அருமையாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம். எனவே அப்ப ரொம்ப அருமை, இந்த மகா உபத்திரவம் யாருக்கானது? திரள் கூட்டத்தார், பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள், அல்லது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய நான்கு அமைப்புகள், இல்ல உலகளாவிய மக்கள், இவங்க அனைவருமே இந்த மகா உபத்திரவத்தில் சிக்குவாங்க. இவர்களுக்கானதாகவே இந்த உபத்திரவமானது சம்பவிக்க போகுது அல்லது வர இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப ரெண்டு தலைப்புகள் கிராஸ் ஆயிட்டோம். மூன்றாவது தலைப்பு, ஏன் இந்த உபத்திரவத்தை தேவன் இந்த பூமி மேல அனுமதிக்க போறார், என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு சம்பவத்தை தேவன் இந்த பூமி மேல நிகழ்த்த போறார். சோ இதற்கு நம்ம சில கருத்துக்கள் பார்க்கலாம். மகா உபத்திரவத்தினுடைய நோக்கம் என்ன, ஏன் கடந்து வரணும் இந்த பூமி மேல? முதல் கருத்து, அது சில சில பாயிண்ட்ஸ் தான், நிறைய இருக்கு, பட் ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 3114, அதுல முதல் பேரால சொல்லும் போது, இந்த மகா உபத்திரவம் வரணும் இந்த பூமியில, அப்படி வரும்போதுதான் என்ன நடக்கும் என்றால், ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் முற்றுமுடிய எடுபட்டு போய் ஒரே ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு நிலை உருவாகும். இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா, இதற்கு முன்னாடி இந்த உலகை ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்த சாத்தான், அந்த சாத்தானுடைய கட்டப்படுதல் முழுமை அடைஞ்சது. மகா உபத்திரவத்தின் போது சாத்தானுடைய கட்டப்படுதல் நிறைவு பெற்று அடைஞ்சிடும். அப்ப இந்த சம்பவம், உலகத்தில் இருக்கிற மற்ற பேரளவிலான ராஜ்யங்கள், உலக மனிதனுடைய ராஜ்யங்கள், சாத்தானுடைய தாக்கத்தினால நிறுவப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள், இதெல்லாம் முற்றுமுடி இந்த பூமியை விட்டு நீங்கணும் என்றால் இந்த உலகத்தின் மேல வரணும் ஒரு மகா உபத்திரவம். சோ இது நோக்கம். அந்த உபத்திரவம் வருவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு மலை அல்லது ராஜ்யம் மாத்திரமே இந்த பூமியில இருக்கணும். இந்த தகவல் நீங்க அந்த ஆர்டிக்கல்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த உலகத்தின் மேல உபத்திரவத்தை தேவன் அனுமதிப்பதற்கான நோக்கத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு வேதத்துல, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9:13.
இதோ, உழுகிறவன் அறுக்கிறவனையும், திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உழுகிறவன், ஒரு வார்த்தை பார்க்கிறோம், உழுதல், இது விவசாயம் சம்பந்தப்பட்ட அல்லது விவசாய துறை சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான வசனம். ஒரு அடுத்த விதைப்புக்கான ஒரு முயற்சி உழுதல், ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கிற ஒரு அறுவடையை தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு முக்கிய செயல். ஏற்கனவே ஒரு அறுவடை நடந்து முடிஞ்சிருக்கு, சுவிசேஷ யுகம், அதனுடைய திருச்சபையினுடைய தேர்ந்தெடுப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபீல்டு, இந்த உலகம், இது அடுத்த ஒரு விதைப்புக்காக அல்லது ஒரு வளர்ச்சிக்காக இது முதல்ல வந்து உழப்பட வேண்டும். அப்ப இந்த உலகத்தின் மேல வரப்போறது உபத்திரவம் தான், பாதிப்பு தான். இதுவரைக்கும் இந்த உலகம் சம்பவிச்சிராத ஒரு மிகப்பெரிய கொடுமை, ஒரு தாக்கம், ஒரு தாக்குதலை இந்த பூமி வாங்க போது மகா உபத்திரவத்தின் போது. அது கூட எதற்காக என்றால், இதுவரைக்கும் இந்த உலகம் வாங்கிராத ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவங்க வாங்கணும். அப்படி வாங்குவதற்கு முன்பதாக இந்த ஒரு உழுதலின் வேலை இந்த பூமி மேல நடைபெற வேண்டும். சோ நல்ல தாட், அருமையான வசனம், தீர்க்க தரிசன வசனம். இந்த மகா உபத்திரவத்தின் நோக்கம் என்ன? இந்த பூமியை உழுவதற்கான ஒரு நோக்கம் கொண்டது மகா உபத்திரவம். சோ இது ஒரு நல்ல தகவல். இதை பற்றி ரீப்ரிண்ட் நம்பர் 153, அதுல 4வது பேரால பிரதர் எழுதும் போது, மகா உபத்திரவத்தின் காலத்தின் மூலமாய் இந்த உலகத்தார் என்றென்றும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார். பொதுவாக உலகத்திலே சொல்லுவோம் இல்லைங்களா, சில விஷயத்த சிலருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அப்படி சொல்லி புரிய வச்சு கேட்கலனா அடுத்து சில அனுபவத்துக்குள்ள இல்ல சில அடிகள் கொடுத்துதான் சிலருக்கு சில விஷயத்தை புரிய வைக்க வேண்டியது இருக்கும். இதேதான் இந்த உலகத்தின் மேல வரப்போற மகா உபத்திரவம். வாழக்கூடிய அனைத்து உலக ஜனங்களும் இனிமேல் தங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு லெசன், ஒரு பாடத்தை வந்து அவங்க அறிவாங்க. சோ இந்த வசனத்துக்கு ஒரு நல்ல விளக்கமாக பிரதருடைய எழுத்துக்கள்ல இதை நம்ம பார்க்கிறோம். தேர்டு மகா உபத்திரவத்தினுடைய நோக்கம் ஓரளவு ஏற்கனவே சொன்ன பாயிண்டோட தொடர்புடையது தான். இது ஃபோர்த் வால்யூம்ல இன்ட்ரடக்ஷன் பேஜில் முன்னுரை பகுதியில் சகோதரர் எழுதுறாரு. இந்த மகா உபத்திரவம் வரும்போது அல்லது முடியும் போது செகண்ட் வேர்ல்டு இரண்டாம் உலகமானது முழுமையாக, மகா உபத்திரவம் முடியுது இரண்டாம் உலகமும் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தெரியும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படி இருக்குன்னா ஒரு ஓவர்லேப்பிங் பீரியட். செகண்ட் வேர்ல்டுன்னு கம்ப்ளீட் ஆகல, ஆனா தேர்டு வேர்ல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இது ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று வெட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஓவர்லேப்பிங் பீரியடுக்குள்ள நம்ம வாழ்றோம். இது எப்போ முடியும் கம்ப்ளீட்டா, செகண்ட் வேர்ல்டு எப்ப கம்ப்ளீட் ஆகும் என்றால் நிறைவடையும் என்றால் அதுதான் பார்க்கிறோம். இந்த மகா உபத்திரவம் வந்து அது முடியும் போது இந்த இரண்டாம் உலகமும் முற்றுமுடிய நிறைவு பெற்று, இது அனைத்தும் நோக்கங்கள். இந்த மகா உபத்திரவம் இந்த பூமி மேல வருவதற்கான ஒரு அருமையான நோக்கங்களாக இவைகள் காணப்படுது. சரி, நான் மறுபடியும் சொல்றேன், மூணாவது ஸ்டெப் மகா உபத்திரவத்தின் நோக்கம், தேவனுடைய ராஜ்யத்தை தவிர மற்ற அனைத்து ராஜ்யங்களும் நீக்கப்படும், சாத்தான் முழுமையாக கட்டப்பட்டு தள்ளப்பட்டுவார். அடுத்தது பார்க்கிறோம் இந்த உலக ஜனத்துக்கான ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்திற்கு, ஒரு நல்ல ஆசீர்வாதத்திற்கு ஒரு பண்படுத்தும் ஒரு உழுதலின் வேலையாக அது இருக்கும் நோக்கம். ரொம்ப லாஸ்டா நம்ம பார்த்தோம் இரண்டாம் உலகம் முழுமையாக இந்த மகா உபத்திரவத்தின் சம்பவத்தோட அது நிறைவு பெற்றும். சோ இதுதான் இந்த தேர்டு ஸ்டெப்புக்கான விளக்கங்கள். இப்ப நான்காவது ஃபோர்த் ஸ்டெப் டைம் பீரியட், மகா உபத்திரவத்தினுடைய கால அளவு. வாசிக்கலாம் தேவனுடைய வார்த்தையில மத்தேயு சுவிசேஷம் 24:22.
அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
ரொம்ப அருமையான வார்த்தை, நம்ம ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்துட்ட வார்த்தை, கண்டிப்பா மிகுந்த ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டுட்ட ஒரு வசனம். ஒருவேளை நம்முடைய சப்ஜெக்டுடைய முழு போக்கஸும் இந்த வசனத்துக்குள்ள போச்சுனாலே நமக்கு போதிய அளவு காலங்கள் கடந்து போயிடும். சோ நம்ம அந்த அடிப்படையில் இந்த பாடத்தை பார்க்க போறது இல்ல, எடுத்திருக்கிற ஒரு சப்டைட்டில் டைம் பீரியட் கால அளவு, அந்த சப்டைட்டிலுக்கான ஒரு ரிலேட்டடான வசனம் இந்த மத்தேயு 24:22. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அந்த நாட்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். ஒருவேளை நீங்க எதிர்பார்ப்போட இருக்கலாம், எவ்வளவு நாள் ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம், பட் எவ்வளவு நாள் அப்படின்றது சொல்ற அளவுக்கு நமக்கு தெரியறது இல்ல, ஏன்னா அது தேவனுடைய திட்டம். பட் ஒன்னும் உண்மை, ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே அது மிகவும் குறுகிய காலமாக தான் இருக்கும். அது அநேக சகோதரர்களுடைய எழுத்துக்களின்படி பார்த்தா இந்த மகா உபத்திரவம் எனப்பட்ட நிகழ்வு மிகுந்த எதிர்பார்ப்புக்குரியது. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு 150 வருஷமா இந்த சபையின் அழைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மகா உபத்திரவம் என்பது. அந்த நாட்கள் அந்த காலங்கள் வர்றதுக்குள்ள தங்கள் ஓட்டத்தை ஓடணும் என்ற எதிர்பார்ப்பு பரவலா இருக்கு. ஆனா ஒண்ணு, அந்த நிகழ்வு இந்த பூமி மேல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்திருந்த இத்தனை வருட காலங்களுக்கு தகுந்த மாதிரியே அது அவ்வளோ பெரிய காலப்பகுதி பாதிப்பை இந்த பூமி மேல ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால், வெரி ஷார்ட் பீரியட் தான் இந்த பூமி மேல அந்த தாக்கங்கள் கடந்து வரும். வாசிக்கலாம் இது தொடர்பாக இன்னும் சில வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 மற்றும் 10 நாம் வாசிக்கலாம். 18 வெளிப்படுத்துதல் 8:10.
ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகள் ஆகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர்.
10 படிச்சிட்டீங்களா?
அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகா நகரமே, வளமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள்.
ஆமா, இது மகா உபத்திரவத்தில் சிக்கக்கூடிய ரிலிஜன் சிஸ்டம், மத அமைப்பு, ஒருவேளை கிறிஸ்தவ அமைப்பு சொல்லிட்டாலும் அது அடையக்கூடிய அந்த பாதிப்பு பத்தி வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரே நாளிகையிலே இல்ல இவ்வளவு சீக்கிரமா, லிட்டில் சீசன், கொஞ்ச காலம், ரொம்ப ஷார்ட் பீரியட் வரும். கர்த்தர் சொன்னாரு, இந்த பூமியில மாம்சத்தில் வாழும் போதே அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் அப்படி சொன்னார். மகிமை நிலைமையில இருந்து அவர் காட்டக்கூடிய காட்சி மூலம் யோவான் பார்த்துட்டாரு அல்லது கேட்கிறாரு, ஆவியில எழுதிட்டாரு, ஒரே நாளிகையிலே. அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா நல்லாவே புரியுது, மகா உபத்திரவத்தின் கால அளவு என்பது இந்த பூமி மேல மிகவும் குறைவான நாட்கள் அல்லது வருடங்களுக்குள்ளாகத்தான் அது இருக்கும், பெரிய அளவில் அது காணப்படாது. சரி, அப்ப வேற என்னதான் பார்க்க போறோம்? டைம் பீரியட், மகா உபத்திரவத்தின் கால அளவு என்று ஒரு சப்டைட்டில் எடுத்துட்டா அவ்வளவுதானா? இது ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் தான் பார்க்க போறோம். இல்ல, ஷார்ட் பீரியடா இருந்தாலும் எப்படி வந்து அது ரன் ஆகும், புரியுறமான்னு சொல்லிட்டா, இப்ப ஒரு ஒன் டே மீட்டிங் அப்படின்னு நம்ம எடுக்கலாம், ஒரு ஒரு நாள் ப்ரோக்ராம், இல்ல நம்ம லைஃபே கூட எடுக்கலாம், 24 hours அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப ஒரு ஒன் டே மீட்டிங்ல ஆரம்ப ப்ரோக்ராம் இருக்கும், அப்புறம் மிடில் இருக்கும், அப்புறம் எண்ட் இருக்கும். ஒரு நாளினுடைய துவக்கம் இருக்குது, அந்த நாளினுடைய நடுமையம் மிடில் ஒன்னு இருக்குது, அப்புறம் அந்த நாளினுடைய கடைசி நேரங்கள் அல்லது எண்ட் இருக்கு. இதே மாதிரிதான் மகா உபத்திரவம் கூட, அது ஒரு லிட்டில் சீசனா இந்த பூமி மேல அது கடந்து வரக்கூடியதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஆரம்ப சிச்சுவேஷன், ஆரம்ப சூழல் ஒன்று நடக்கும், நடுநிலை ஒன்னு இருக்கும், முடிவு ஒன்னு இருக்கும். சோ இந்த மகா உபத்திரவத்தை காலங்கள் அடிப்படையில் மூணா நம்ம டிவைட் பண்ணலாம். பிகினிங், ஆரம்பம், அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இது ரீப்ரிட் நம்பர் 1963 அப்படின்ற அந்த எண்ணில் பிரதர் இதை பத்தி சில விளக்கங்கள் கொடுக்கிறார். அவர் என்னவே கொடுக்கிறார்னா, இந்த பூமி மேல ஒரு மிகப்பெரிய அனார்கி எழும்பும் உபத்திரவத்துக்கு முன்னாடி. ஒரு குழப்பமான சூழல் இல்ல அராஜகமான ஒரு சிச்சுவேஷன் உலகளாவிய அளவில் அது கிரியேட் ஆகும், உருவாகும். இந்த ஒரு அனார்கி எனப்பட்ட குழப்பம், அராஜகம் எனப்பட்ட நிகழ்வுகளை தாண்டிதான் இந்த உலகம் எதற்குள்ள என்றாகும் என்றால், மகா உபத்திரவத்திற்குள்ள அது என்றாகும். அப்ப நல்லாவே புரியுது, இதோட பிகினிங் ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஆரம்ப கட்ட செயல்கள் ஒரு ஆயத்த செயல்களை போல இந்த பூமி மேல சம்பவிக்கும். ஏறத்தாழ இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் 4 அமைப்புகளுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகள் நம்ம யோசிச்சு பார்த்தா நல்லாவே தெரியுது. இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழல கூட சமாதானம் என்பது இல்லை, எல்லா பக்கமும் அராஜகம் அல்லது குழப்பமான சூழலை இது நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னவே சொல்லலாம், மகா உபத்திரவத்திற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் அல்லது ஆயத்த வேலைகள் நம்ம காலத்தில் அது போயிட்டு இருக்கு. அப்ப இதை பற்றி பிரதர் எழுதுறார், காமர்ஸ் வணிபம், பிசினஸ் வாணிபம், அப்புறம் கவர்மெண்ட் அரசாங்கம், இதெல்லாம் இந்த மகா உபத்திரவத்தினுடைய பிகினிங்ல இது மிகப்பெரிய தாக்குதலை, தாக்கங்களை சந்திக்கும். வணிபம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போறது, டிரான்ஸ்போர்ட்டிங், கம்யூனிகேஷன், தொடர்புகள் இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னைக்கு எவ்வளவு பெரிய அளவில் அது குரோத் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒருவேளை இந்த பூமியில இவ்வளவு வளர்ந்துருக்கு, திடீர்னு இது எதுவுமே செயல்பட முடியாத அளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அப்போ இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயக்கத்துல அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ள கடந்து போவாங்க. உதாரணம், சென்னையில மழை வருது, மிகப்பெரிய வெள்ளங்கள் வருதுன்னா பவர் எல்லா பக்கமும் கட் ஆயிடுது, மொபைல் சார்ஜ் போட முடியாத சிச்சுவேஷன் வந்துருது. அப்ப இது என்ன சொல்லலாம்னா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். இது மாதிரி சில தாக்கங்கள் உலகளாவிய அளவில் காணப்பட்டால், நடந்தால் அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு சில இடத்துல நடக்குது, சில இடத்துல நல்லா இருக்கு, ஆனா இதே சூழல் உலகளாவிய அளவில் ஒருத்தர் இன்னொருத்தரை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? இதுதான் மகா உபத்திரவத்தினுடைய பிகினிங். இது போல இருக்கு வாணிபம், ஒரு பொருள் தங்கள்கிட்ட உள்ளத இன்னொருத்தருக்கு கொடுக்கறாங்க, அவங்க கிட்ட உள்ளத இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்படிதான் இந்த உலகம், இல்ல ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாக இருக்கிற மாநிலங்கள், இல்ல மாநிலங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நகரங்கள் வந்து இப்படிதான் இயங்குது. இவங்க கிட்ட இருக்கிறது மற்றவங்க கிட்ட இருக்காது, சோ இவங்க கிட்ட கொடுப்பாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத பரிமாறிக்கொள்வாங்க. சோ ஒரு பண்டம் மாற்றும் முறை தமிழ்ல சொல்லிட்டான். இது ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்த செகண்ட் வேர்ல்ட எடுத்து பார்த்தா ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலமா இருக்கலாம், நம்ம காலமா இருக்கலாம், பட் இதுல பாதிப்பு வரும். பாதிப்புகள் ஒருவேளை என்ன மாதிரி வரலாம் என்றால், ஒருவேளை இப்ப பொருளாதார உற்பத்தி பண்ணக்கூடியது ஸ்டாப் ஆனா, ஒரு நாடு உற்பத்தி பண்ணுது அவங்களுடைய தேவைக்காக மாத்திரம் உற்பத்தி பண்ணிட்டு மற்றவங்களுக்கு எதையுமே கொடுக்கறது இல்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுடைய நிலைமைகள் மாறுச்சுன்னா நிச்சயமாக பலவித குறைபாடுகள் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாக கிரியேட் ஆகும். சோ வெறும் தொடர்பு மாத்திரம் அல்ல, பொருள் ரீதியாக கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைகளும் மிகப்பெரிய அளவில் தடைப்படும். அப்படிதான் என்ன எழுதுறாருன்னா, நேரோ லிமிட், ஒரு ஒரு நெருக்கமான வரையறைக்குள்ள அது வந்து கொண்டு வரப்படும். இவ்வளவு ஃப்ரீயா பெரிய அளவில் அது காணப்படாது. பாருங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு கரெக்டா இருக்கு அல்லது சிம்பிளா தெரியுது, ஆனா பிராக்டிக்கலா இந்த தேசங்கள் மேல உலகங்கள் மேல அது நடக்கும்போது சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை பெரிய அளவில் அது அஃபெக்ட் ஆகும். சோ காமர்ஸ், வணிபம், வாணிபம், இந்த ரெண்டு ரீதியிலையும் இது பாதிப்புகளுக்குள்ள வருது. ஒருவேளை கவர்மெண்டோட தன்மைகள் எப்படி இருக்கும் என்றால், கவர்மெண்ட் கூட இதில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டில் அவர் பயிரிட்டு சில தாவரங்களை அவர் கலெக்ட் பண்றாருனா, இப்ப அவர் கொண்டு போய் அதை கொடுக்கிறார், கவர்மெண்ட் அதுக்கு அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கு, அவங்க கொண்டு போய் அதுக்கு சில லாபங்களை வச்சு சேல்ஸ் பண்றாங்க, உணவு கடுத்த விஷயங்கள். ஆனா அன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா, இயங்க முடியாது. ஒருவேளை ஒருத்தர் வந்து விவசாயம் பண்றாருன்னா, அந்த விவசாயத்தில் வரக்கூடிய பலன் அவருடைய தேவைக்காக மாத்திரமே அவர் செய்யக்கூடியதா இருப்பார். தன்னை மீறி மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட விளைச்சல்கள் இருக்காது, அதுக்குரிய எந்த மனநிலையோ சூழல்களோ கூட காணப்படாது. சோ இந்த மாதிரி சூழல் எல்லாம் இந்த பூமி மேல கடந்து வரும்போது புரிந்து கொள்ளலாம், இது மகா உபத்திரவத்தினுடைய ஆரம்ப சூழல் இப்படிதான் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் கொடுத்துட்ட ஆதாரம் ரீப்ரிண்ட் நம்பர்ல நீங்க போய் பார்க்கலாம், ஒருவேளை ஸ்லைட்ல கூட நீங்க அதை வாட்ச் பண்ணலாம். ஒருவேளை எக்ஸாம்பிளா சொல்லிட்டா, பிரெஞ்சு புரட்சி 1789 இருந்து 1799 வரைக்கும் இந்த பூமி மேல வந்துட்ட அந்த நிகழ்வுகள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் இந்த பூமி மேல வரும்போது நிலவரம் எப்படி இருக்கும், சோ அந்த அந்த புரட்சி காலங்கள் எப்படி இருந்துச்சோ அது போல உலகளாவிய அளவில் அது கடந்து வரும். இதுதான் அந்த மகா உபத்திரவத்தின் கால அளவு எனப்பட்ட சப்டேட் இல்ல, ஒரு பிகினிங் பாயிண்டா நாம முன்வைக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் மிடில், அந்த மகாபத்திரம் பூமி மேல வரும்போது அதனுடைய மைய நிலை எப்படி இருக்கும், ஆரம்ப நிலையை கடந்து மைய நிலைக்கு வரும்போது என்ன நடக்கும். வசனம் படிக்கலாம், சங்கீதம் 2 சங்கீதம் 9 வசனம்.
இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார்.
பாத்தீங்களா, இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கண்டிப்பா மகா உபத்திரம் இந்த பூமி மேல் நடக்கும்போது கூட யாருடைய ஆட்சி தான் காணப்படுது, கர்த்தருடைய ஆட்சி. இப்ப நம்ம அந்த ஆட்சியினுடைய காலத்தில் இருக்கிறோம், ஆனா மகா உபத்திரம் என்பது அவருடைய முழுமையான ஆதிக்கம் கடந்து வரும் இந்த பூமி மேல. ஏனென்றால் அவருடைய திருச்சபை அது நிறைவை சந்திக்குது. இந்த மகா உபத்திரவத்தின் நடு மையத்தில் கண்டிப்பா சபை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே இந்த அனைத்து அமைப்புகள் மேல ஒரு பானையை நொறுக்குகிறதை போல அவருடைய வேலைகள், ஆளுகைகள் இந்த பூமி மேல இருக்கும். சோ இதுதான் சொல்லுது, நீர் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்ப இந்த உடைத்து போடுதல் என்பது இது நடக்கும்போது என்ன இருக்கும், வசனங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து அதனுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்குது. 16 அதிகாரம் 12 முதல் சில வசனங்கள்.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
போதும், அப்ப பாருங்க, மகா ஆண்டவருடைய அந்த நாளில் நடக்க போகிற யுத்தத்துக்கு அது கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்ப நல்லாவே தெரியுது இங்க ஒரு மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துக்கு எல்லாரையும் கொண்டு போய் பங்கெடுக்க வைக்கணும். அப்படி அனைவரையும் கொண்டு போய் பங்கெடுக்க வைப்பதற்கான அந்த சேர்ப்பு, அந்த சேர்ப்பினுடைய வேலைகள் என்ன சொல்லலாம்னா இந்த மகா உபத்திரவத்தினுடைய மிடில் ஒரு நடுநிலையான வேலைப்பாடுகள் அப்படிப்பட்டதாக இருக்கும். பிரதர், ஒருவேளை நீங்க பிகினிங் சிச்சுவேஷன், ஆரம்ப நிலையை பத்தி சொல்லும்போது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையோடு தொடர்புடைய சில வார்த்தைகள் சொன்னீங்க, அது எளிமையா புரிஞ்சிச்சு. பட் இந்த மையம், மிடில் ஒர்க் என்பது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு, கடினமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா அதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பார் நல்ல ஆதாரமா இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா கிரேட் மல்டிடியூடு, திரள் கூட்ட வகுப்பாருடைய நிறைவு இந்த மகா உபத்திரவத்தினுடைய இந்த மையப்பகுதியின் போது அது அமையும் அல்லது சம்பவிக்கும். ஆமா, இதுதான் சகோதரர் வந்து ரீப்ரீட் நம்பர் 4655 அதுல ஒரு நல்ல தகவல் அவர் கொடுக்கிறாரு. ஹிப்போக்ரட்டிஸ், மாயக்காரர்கள். இந்த மகா உபத்திரவம் என்பது இந்த பூமி மேல யாருக்கு வருது? மாயக்காரர்கள் இல்ல மாய்மாலம் பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாமினல் சிஸ்டம் மகா உபத்திரவத்துக்குள்ள சிக்கிறாங்கன்னா நல்லாவே தெரியுது அவர்கள் வேஷம் போடுகிறவர்கள், உண்மையான சத்தியத்தை மாத்துறவங்க. அப்ப இவங்களுக்கு தான் இந்த மகா உபத்திரவம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிறோம். ஆனா இங்க நம்ம பேசுறோம் மகா உபத்திரவத்தினுடைய மிடில் யார் மாற்றானா அல்லது யார் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவுபடுத்துறாங்கன்னா திரள் கூட்டத்தார், கிரேட் கம்பெனி வகுப்பார். அப்ப எப்படி ஒருவேளை இந்த மாயக்காரர்கள், ஹிப்போக்ரட்டிஸ் எனப்பட்ட ஒரு கிளாஸ் வகுப்பார் அவங்க சிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப கிரேட் மல்டிடியூடா நம்ம அப்படி எடுக்கலாமா? அவங்க வந்து ஒருவேளை மாய்மாலக்காரர்கள் என்று எடுக்கலாமானா? கிடையாது. அது ரொம்ப நல்ல பாயிண்ட் வரும். திரள் கூட்டத்தார் அவங்க மாய்மாலக்காரர்கள் என்ற வார்த்தைக்கு உட்பட்டவங்க இல்ல. ஏன்னா ஒருவேளை மாய்மாலக்காரர்களா இருந்தா அதை விட கீழே இறங்கிடணும், செகண்ட் டெத். ஏன்னா கர்த்தருக்கு பிடிக்காது அருவறுப்பானவங்க, மாய்மாலம் பண்றவங்க, வேஷம் போடுறவங்க, இவங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காது. பட் திரள் கூட்டத்தார் அப்படிப்பட்டவங்க இல்ல. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்குன்னு வரக்கூடிய தாக்குதல், பிரச்சனைகள், நஷ்டங்கள், விளைவுகள், இதுல யார் சிக்குவாங்க அப்படின்னு சொன்னா இந்த திரள் கூட்டத்தார் சிக்குவாங்க. ஆனா இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா இவங்க காலத்துக்குள்ள ஓடி முடிச்சிருக்கணும். அப்படி ஓடி முடிக்காத போது இந்த மாய்மாலக்காரராக இருக்கக்கூடிய இந்த உலகம் அல்லது மத அமைப்புகள் மேல் வரப்போகிற பாதிப்புக்குள்ள இவங்களும் மாற்றலாம். சோ சிம்பிளா சொல்லிட்டா இந்த மகா உபத்திரவத்தினுடைய மிடில் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும், எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்று கேட்டால் திரள் கூட்டத்தார் தங்கள் ஓட்டத்தை நிறைவுபடுத்தி முடிச்சிருவாங்க. சோ இது ஒரு நல்ல அடையாளம். இதுதான் கால அளவுல பிகினிங், மிடில், ரெண்டு நிலை நம்ம பார்த்திருக்கோம். மூணாவது எண்ட், மகா உபத்திரவம் இந்த பூமி மேல கடைசியா அல்லது அதனுடைய கிளைமேக்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறது தான் அர்மகதோன் யுத்தம். நீங்க வாசிச்ச அதே வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அர்மகதோன் யுத்தம் எனப்பட்ட யுத்தத்துக்கு இந்த உலகம் வந்து கூட்டி சேர்க்கப்படும். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குழப்பம், அனார்கி. இந்த இந்த அனார்கியினுடைய உச்ச நிலை என்ன அப்படின்னா ஃபயர், அக்கினி. இப்ப இது குழப்பம், ஆனா இது முடிவில் இது அக்கினியாக கடந்து வரும். எனவே அப்ப முடிவில் அக்னி என்று சொல்லிட்டால் இன்னைக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சமாதானம் இல்ல, தேசங்கள் அடிப்படையில். அப்ப சமாதானம் இல்லைனாலே நல்லா தெரியுது இவங்க எப்பனாலும் என்ன பண்ணிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், மோதிக்கலாம். அப்ப இந்த மோதல் உலகளாவிய அளவில் நடக்கும். ஒரு மிகப்பெரிய உலக வார் போல, உலக வாராக அது கடந்து வரும். அப்படி நடக்கிற அந்த செயலை, நிகழ்வை என்ன சொல்லலாம்னா உச்ச கட்டம், மகா உபத்திரவத்தினுடைய ஒரு இறுதியான சூழல் என்று பார்க்கலாம். இது 4th volume இங்கிலீஷ்ல 626, தமிழ்ல 871. இந்த பகுதியில் சொல்லும்போது முற்பிதாக்களுடைய உயிர் தெழுதல், இந்த இந்த உபத்திரவம், முடிவு நிலை, சீரியஸான சூழல், இந்த பூமி மேல வந்து இந்த உலகமே ஒன்றும் முடியல அப்படின்ற அளவுக்கு அவங்க போகும்போது அருமையான முற்பிதாக்களினுடைய உயிர் தெழுதலை அவர்கள் அடைவார்கள் என்று பேசுகிறார், அல்லது எழுதப்பட்டிருக்கு பிரதருடைய வார்த்தைகள்ல. அப்ப இதுதான் இதனுடைய முடிவு நிலை, மகா உபத்திரவத்தினுடைய முடிவு நிலை. அப்ப கால அளவு மூணா பிரிச்சுட்டோம். ஆரம்பம் எப்படி இருக்கும்? தொழில இருந்து, தகவல் தொடர்புல இருந்து, ஒருவேளை ஒருவருடைய பொருள் ஒருத்தர் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா ஃபீல்டு இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் முதற்கொண்டு அது என்ன மாதிரி இருக்கும், அதுல ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பாதிப்புகள் உலகளாவிய அளவில் வருதுன்னு சொன்னாலே அது ஆரம்பம். மிடில், அனைத்து தேசங்களும் யுத்தத்துக்காக ஒன்று சேர்ந்து நிக்கிறது போல சூழல் உருவாகும், பயங்கர நெருக்கமான சூழல். சோ இங்க வந்து திரள் கூட்டத்தா தங்கள் ஓட்டத்தை நிறைவுபடுத்துவாங்க. யுத்தம், அர்மகதோன் யுத்தம், இதுவே அதனுடைய முடிவு என்று நாம சொல்லலாம். சோ இந்த மூன்று கருத்துக்கள் நம்ம ரொம்ப அருமையாக இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அது பிரதர் எழுதுறாரு சில ஆர்டிக்கல், உங்களுக்கு முடிஞ்சா ஸ்லைட்ல இருந்தா நீங்க பார்க்கலாம். ரீப்ரிட் நம்பர் 5419. அந்த பகுதியில் எப்படியே எழுதப்பட்டிருக்கு என்றால், தேவன் அந்த லாஸ்ட் சிச்சுவேஷன்ல சாத்தான் எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு அனுமதிக்கிறது போல அனுமதிப்பார் இந்த பூமி மேல செயல்படுறது இல்லைங்களா. இல்லைனா கர்த்தருடைய ராஜ்யம் நடக்கும்போது இவ்வளவு பெரிய சண்டை, யுத்தம் போற அளவுக்கு ஏன் சூழல்கள் கிரியேட் ஆகணும்? இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் கேட்கிறாங்க இல்லைங்களா, கர்த்தர் வந்துட்டார்னு சொல்றீங்க, அப்படியே இந்த உலகத்தில் தீமைகள், விபத்துகள், அநியாயங்கள் நடக்குது சொல்றாங்க. இதே மாதிரிதான் மகா உபத்திரவம், அது கூட கர்த்தருடைய ஆளுகையின் ஒரு காலத்தான். அங்கேயே இவ்வளவு பெரிய ஒரு சண்டை உலகளாவிய அளவில் வரப்போகுது என்றால், சில நேரம் தேவன் கொடுப்பார் தீய சக்திகளுக்கு, ஏதோ அவர்களே முற்றுமுடிய கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஆளுகை செய்யற மாதிரி ஒரு சூழலுக்குள்ள விடுவாரு. ஆனா மறந்துடக்கூடாது, அதுதான் அவர்களுக்கான முடிவு. சோ இது அந்த ஆர்டிக்கிளுடைய விளக்கங்கள்ல நீங்க பார்க்கலாம். சிறு காலம்தான், சிறிய காலம்தான். எனவேதான் அதனுடைய வீரியம் மிகப்பெரிய ஒரு சண்டையாக அது நடக்கும். நமக்கு தெரியும் இதுல இஸ்ரேல் இன்வால்வ் ஆவாங்க. சோ அது அந்த யுத்தத்தின் போது, அதுல வரக்கூடிய பாதிப்பின் போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்ப நல்லாவே தெரியுது, அந்த பாதிப்புக்குள்ள வச்சு தேவன் அவருடைய ஜனங்களா இருக்கிற இஸ்ரேலரை அவர் கரம் பிடித்து தூக்குறாரு. அவங்களுக்குள்ள நல்ல மனமாற்றங்கள் கடந்து வருது. சோ இதெல்லாம் இந்த மகா உபத்திரவத்தினுடைய முடிவின் போது இது வரும். அடுத்த பாயிண்ட், 5th point, டைம் பீரியடுக்கு அடுத்து என்ன வருதுன்னா மகா உபத்திரவமும் சபையும். கடைசி கால சபை வரப்போது அடுத்தது மகா உபத்திரவம், ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த திருச்சபையின் அழைப்புக்குள்ள இருக்கிறவர்கள், திரள் கூட்டத்தார் பத்தி நான் பேசல, திருச்சபையின் அழைப்புக்குள்ள இருக்கிறவர்களே ஏதாவது மகா உபத்திரவத்துக்குள்ள இவங்க போய் மாட்டிடுவாங்கன்ற மாதிரி நமக்கு இருக்கான்னா, பரவலா அல்லது பொதுவா நமக்கு தேவன் அவருடைய வார்த்தையில சொல்லி வச்சிருக்கிறாரு, உண்மையான திருச்சபை அங்கங்கள் மகா உபத்திரவத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கு. சில வசனம் படிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 24th அதிகாரம் 20th வசனம். மத்தேயு 24th அதிகாரம் 20th வசனம்.
நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது, ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்க வேண்டிக் கொள்ளுங்கள்.
ரொம்ப அருமை கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஓடிப்போவது மாறி காலம், ஓய்வு நாள், உபத்திரவ காலமா இல்லாத படிக்கு நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுக்கலாம், நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதன்படி தானே வாழணும். சொல்றோம், இந்த முறை நான் போய் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்னா, அந்த ஜெபத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இனிமேல் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா, அந்த சூழல் வரதுக்குள்ள நீங்க ஓடி முடிச்சிருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையிலிருந்தே இருக்கு, மகா உபத்திரவத்துக்குள்ள உண்மை சபையானது பிரவேசிக்க கூடாது, அல்லது பிரவேசிச்சுனா வேண்டாம். அடுத்த ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57:1.
நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை.
ஆமா, ரொம்ப அருமை. சில கால சூழல்கள் உண்மை சபை பாதிக்கப்படுது. உண்மை சபை அங்கங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிறது உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும், இல்ல கேவலமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் இவங்களா வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். இப்ப கூட கடைசி கால சபையா இந்த அழைப்புக்குள்ள தெளிவா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுகிற விதம் உலகத்தாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது ஏதோ ஒரு தவறான முடிவை இவர்கள் எடுக்கிறாங்க என்று ஏளனம் பண்ணுவதை போல இருக்கும். ஆனா ரொம்ப அருமை, நீதிமான் மடிந்து போகிறான். நீதிமான் மடிந்துறார் அப்படின்னா துன்மார்க்கர் வாழ்றார், இதுதான் அர்த்தம். ஆனா இந்த நீதிமானுடைய மடிவை பற்றி ஒருத்தரும் கரெக்டா என்ன பண்றதில்லைனா தங்களுடைய மனசுல சிந்திக்கிறது இல்ல. புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அடுத்தது, ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே யார் போயிடுறா? நீதிமான் போயிறார். தீங்கு மகா உபத்திரவம், நீதிமான் உண்மை சபை எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. சோ இது கூட ஒரு ஆதாரம். இது இல்லாமல் சில ஆதாரங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நோவா முதலாம் உலகத்தினுடைய அந்த ஜலப்பள்ளையும் இந்த பூமி மேல வர ஆரம்பிக்கும் போது பேழையினுடைய கதவானது அடைக்கப்பட்டுச்சு. சோ மழை இந்த பூமி மேல ஸ்டார்ட் ஆகுறது மகா உபத்திரவத்திற்கான ஒரு நல்ல அடையாளம். அதே மாதிரிதான் இருக்கும். எப்படி அந்த மழை வந்து ஒரு 40 நாட்கள் இந்த பூமி மேல தொடர்ச்சியா பெஞ்சிச்சு, கண்டிப்பா ஆரம்பம் யாருக்குமே பெரிய பிரச்சனை தெரிஞ்சிருக்காது மழையினுடைய ஆரம்பம். இதே மாதிரிதான் உலகளாவிய அளவுல மகா உபத்திரவத்தினுடைய ஆரம்பம் இருக்கும். ஆனா மழை அதிகமாக 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 ஒவ்வொருத்தரும் பலதரப்பட்ட முயற்சிகள் இது போல அதனுடைய மிடில் இருக்கும். மழையினுடைய முடிவு ஒட்டுமொத்த மக்கள் நோவா காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அழிவு. யாரை தவிர அப்படின்னா அந்த பேழைக்குள்ள இருக்கிற 8 பேரை தவிர. சோ அந்த மழையினுடைய ஆரம்பம் நோவா அவருடைய குடும்பத்தார் பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. சோ அந்த இடத்துல நோவா அவருடைய குடும்பத்தார் சிறுமந்தை வகுப்பாரை அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. சோ அது கூட ஒரு ஆதாரம் தான். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் எலியா மற்றும் எலிசா. அந்த எலியா அவர் எடுத்துக்கொண்ட கொல்லப்பட்டார். அந்த அக்னி ரதம் மற்றும் குதிரைகளுக்கு மத்தியில சுழல் காற்றிலே அவர் பரலோகத்துக்கு அல்லது வானத்துக்கு ஏறி போனார் என்று நம்ம பார்க்கிறோம். சுழல் காற்றிலே அவர் போயிட்டார், ஆனா சுழல் காற்று காணப்படுது. சோ இது கூட ஒரு ஆதாரம். உண்மை சபை மகா உபத்திரவத்திற்கு முன்பதாக இந்த பூமியில தங்கள் வாழ்க்கையை அல்லது தங்கள் ஓட்டத்தை நிறைவுபடுத்துவார்கள் என்பதற்கு. அப்புறம் அனனியா அசரியா மிஷாயில், அதாவது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ, இவர்கள் கூட அக்னிக்குள்ள போடப்பட்டாங்க இல்லைங்க. ஆனா பாருங்க, அக்னி இருந்துச்சு, அந்த அக்னியினுடைய பாதிப்பு யார் மேல இல்லைன்னா இந்த 3 எபிரேய புருஷர்கள் மேல இல்ல. நல்ல பார்வை, உபத்திரம் வரும், ஆனா யார் இருக்க மாட்டாங்க, இந்த சிறுமந்தை வகுப்பார் காணப்பட மாட்டாங்க. சோ இது காமன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ட வசனங்கள் எல்லாமே மகா உபத்திரவத்துக்குள்ள சிறுமந்தை போக மாட்டார்கள் என்பதற்கு நம்ம பார்த்துட்ட பார்வை. ஆனால் இப்ப இதே தலைப்புல மகா உபத்திரவம் திருச்சபை அல்லது மகா உபத்திரவமும் சபையும் என்ற இந்த 5வது ஸ்டெப்ல சில கருத்துக்கள் நம்ம சிந்திக்கணும் தேவனுடைய வார்த்தையில. ஏன்னா கர்த்தருடைய சத்தியங்கள் அவருடைய வார்த்தைகள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமா இருக்கும். கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணணும். எந்த ஒரு உபதேசத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு முழுமையான ஆராய்ச்சி நம்ம செய்து அதுக்குள்ள இருந்து சத்தியத்தை வெளியில கொண்டு வரணும். ஏன்னா வேதம் மாத்தி பேசாது, வேதம் சத்தியம் மாத்திரமே பேசும். வாசிக்கலாம் சங்கீதம் 46:1 சில வசனங்கள்.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம்.
நம்ப அருமை, பூமி நிலை மாறினாலும், மலைகள் உலகத்தின் ராஜ்யங்கள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அந்த வேலைகள் நடக்கும் போது ஜனங்கள் அல்லது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்களே அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படுவோம். அப்ப இந்த 46 சங்கீதத்தினுடைய இந்த வார்த்தைகள் வசனங்கள் ஒருவித நல்ல பார்வையை நமக்கு காட்டுது. என்ன காட்டுதுன்னா, காமனா உண்மை சபை மகா உபத்திரவத்துக்குள்ள சிக்க மாட்டாங்க. ஆனா மறக்க வேண்டாம், கடைசி கால சபை அங்கங்கள் சிலர் அந்த மகா உபத்திரவத்தினுடைய ஸ்டார்டிங் சிச்சுவேஷன் ஆரம்ப சூழலுக்குள்ள கடந்து போவாங்க, இல்லைன்னா அப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் தொடுவார்கள். இதை பத்தி ஆண்டனி பாப்பாச்சாக் என்ற ஒரு சகோதரர், பிரான்ஸ் பகுதியை சேர்ந்தவர், அவருடைய எழுத்துக்கள் பார்க்கும்போது, லாஸ்ட் மெம்பர் ஆஃப் த சர்ச் வில் சீ த ட்ரபிள் பிகினிங், உபத்திரவத்தினுடைய ஆரம்ப சூழலை அவர்கள் பார்ப்பாங்க. இந்த திருச்சபையினுடைய கடைசி கால அங்கங்கள் பாருங்க, சபைன்னு பொதுவா பேசல, இந்த திருச்சபையினுடைய லாஸ்ட் மெம்பர், கடைசி கால அங்கங்கள் அந்த உபத்திரவத்தினுடைய ஆரம்ப சூழலை அவர்கள் காண்பார்கள். நல்லாவே தெரியும், இந்த உபத்திரவம் என்பது ஒரு விளைவுகளை கொண்டு வரக்கூடியது. அப்ப இந்த உலகளாவிய அளவில் அந்த விளைவுகள் பிகினிங்ல நடக்கும் போது, லாஸ்ட் மெம்பர் ஆஃப் தி சர்ச் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அவங்க இருப்பாங்க சிலர். இது அவருடைய வார்த்தை. இதே போல ஒரு தொடர்பான வார்த்தை கொஸ்டின் புக்ல 617 பக்கத்தில் 4 கேள்வியில சொல்லும் போது சகோதரருடைய வார்த்தை தான், ஐ திங்க் த சர்ச் வில் பி கான் பிஃபோர் த அர்மகதோன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் கேனாட் பி ஷியர். அப்ப அர்மகதோனியினுடைய யுத்தத்திற்கு முன்பதாக சபை அவங்க இருக்க மாட்டாங்க அல்லது கம்ப்ளீட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இதை நான் ரொம்ப உத்தரவாதமா சொல்ல முடியாது. சோ இது பிரதருடைய வார்த்தை. அப்ப இந்த மாதிரி சூழல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் என்றால், மகா உபத்திரவம் யாருக்கானது? திருச்சபைக்கானது கிடையாது. ஆனால் அந்த மகா உபத்திரவத்தினுடைய ஆரம்ப சூழல், உதாரணம் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த நெருப்புக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் அல்லது சிலர், அந்த அனல் சிலர் மேல என்ன ஆகும்னா, அந்த நெருப்பு எரியிற இடத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரங்கள் இருக்கும் போதே அந்த நெருப்பினுடைய சில அனல் தாக்கங்கள் வந்து சுத்தி உள்ளவங்க கிட்ட அது காணப்படும் அல்லது ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரிதான் இந்த மகா உபத்திரவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஃபயர், அது இருக்கு ஒரு இடத்துல. அப்ப உண்மை சபையினுடைய நிறைவை தொடர்ந்துதான் அது பெரிய அளவில் வெளியாகும் என்றால், உண்மை சபை அந்த அக்கினிக்குள்ள போறது இல்லை, பட் அதனுடைய தாக்கங்கள் அந்த அனலினுடைய ஃபீலிங் வந்து அவர்கள் வாங்குவாங்க. நீங்க நீதிமொழிகள் 22:3 பிப்ளிகல் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ரெண்டு தாட் வைக்கிறாரு. த டைம் ஆஃப் ட்ரபிள் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ். மகா உபத்திரவத்தை இரண்டு வகைகளா பிரிக்கலாம். ஒன்னு அது ட்ரபிள்ஸ் அண்ட் ஷிப்டிங். இந்த உலகளாவிய அளவில் அல்லது குறிப்பா அந்த காலத்தில் வாழ்றவங்களுக்கு சில பாதிப்புகளையும் சில பிரித்தெடுத்தல்களையும் அவங்களுக்குள்ள அது நடப்பிக்கும். மகா உபத்திரவத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட ஆயத்த பணி போன்ற சூழல்ல, இதுல வந்து தேவனுடைய குமாரர்களா இருக்கிற யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த காலத்தில் இருக்கிறவங்க எஸ்கேப் ஆக முடியாது. சோ இது ஒரு ஒரு வகை, மகா உபத்திரவத்தினுடைய ஒரு வகை. அந்த ஆர்டிக்கல்ல பிரதர் பேசும்போது வேணா ரீப்ரிண்ட் நம்பர் 2020 அந்த நம்பர்ல நீங்க பார்க்கலாம். ஆனால் இதே இது இந்த மகா உபத்திரம் அடுத்து வரும், ஒட்டுமொத்த அமைப்புகளின் மேல கர்த்தருடைய கோபம் வெளியாகிறது. ஒட்டுமொத்த அமைப்புகள் மேல, குறிப்பா மத அமைப்புகள் மேல, ஒரு பிரசன்ட் இன்டிடியூசன், தற்கால அமைப்புகள் நிறுவனங்கள் அது அழியிறது போல வரக்கூடிய அந்த அக்கினியில யார் இருக்க மாட்டாங்கன்னா, உண்மையான திருச்சபையாருடைய அங்கங்கள் வந்து அதற்குள்ள காணப்பட மாட்டாங்க. இப்ப அர்த்தம் என்ன? உதாரணம் மழை வருது, பெரிய அளவில் வருது, நம்ம காலகட்டத்தில் வருது, இப்ப சென்னையில் அது பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படின்னா, அந்த பாதிப்பு வந்து உடன்படிக்கை பண்ணின சகோதரர்களும் அந்த பாதிப்புல என்ன பண்றாங்கன்னா சிக்கிறாங்க. ஆனா இன்னும் இது உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய அழிவா என்ன ஆகல, அது உருவாகல. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு வருதுன்னா, ஒருவேளை திருச்சபை அங்கத்தார் மாத்திரம் அதுல பாதிக்கப்படாதபடி மற்ற உலக ஜனங்கள்ல பாதிக்கப்படுற மாதிரி நடக்குதானா? இல்ல, ஜென்ரலா உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், ஒருவேளை ஒரு சீசனல் ஃபீவர் வருது, காலத்துக்கே உரிய சில வியாதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே விதவிதமா வருது, அப்படின்னா இந்த வியாதிகளின் தாக்கங்கள்ல இயற்கையா பார்த்தா புது சிருஷ்டி அங்கங்கள் கூட அவங்க மாற்றாங்க. இது இயல்பு. இந்த பூமியில வாழ்ந்தா சந்திக்க வேண்டிய ஒரு சராசரியான இயல்புகள். இது போலதான் மகா உபத்திரவத்திற்குரிய அந்த ஆயத்த கட்ட பணிகள் நடக்கும் போது, ஒருவேளை கடைசி கால அங்கமா சிலர் இருக்கிறாங்க என்றால், அவர்களும் அந்த காலத்துல அந்த பாதிப்பின் சூழல்களுக்கு மத்தியில தன்னுடைய ஓட்டத்தை அவர்கள் ஓடுவார். சோ இது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள், ஒரு தனி நபருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள். இதனுடைய தாக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்க. விலைவாசியின் உயர்வு, டிமானிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளியில வருது, பாதிப்புகள் வருதுன்னா எல்லாரும் தான் என்ன ஆகுறோம், அஃபெக்ட் ஆகிறோம். சோ இது இயல்பு, இது இயல்பு. ஆனால் இந்த உலகத்தினுடைய அமைப்புகளை உடைக்கிற மாதிரி வரப்போகிற அந்த மிடில் அல்லது எண்டு, அது போன்ற சிச்சுவேஷனுக்குள்ள யார் இருக்க மாட்டாங்கன்னா, உண்மை சபை காணப்பட மாட்டாங்க. இந்த இடத்துலதான் நம்ம நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் நமக்கானதா வந்து எஃபெக்ட் எடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி கால சபை அழைப்புல. பொதுவான பார்வை நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், கடைசி கால சபை நிறைவு அடைஞ்ச உடனே மகா உபத்திரமான இந்த பூமி மேல எழும்பும், பொதுவான பார்வை. ஆனா கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்தா, நிழல்ல ஒருவேளை சொல்லிட்டா சிம்சோன், சாம்சன் நிக்கிறார் பாருங்க, அந்த 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 அமைப்புகளுக்கு நடுவில், இரண்டு தூண்களுக்கு நடுவில் அவர் கட்டப்பட்டவரா இருக்கிறார். அப்ப அந்த சிம்சோன் சபைக்கான ஒரு நிழல், அது மகா உபத்திரவத்தினுடைய பிகினிங் ஸ்டேஜுக்கான ஒரு நிழல். ஆனால் அவர் ஒரு பெரிய வகுப்பாரை குறிக்கிறார் என்று சொல்வதை விட, லாஸ்ட் மெம்பர், கடைசி அங்கங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிழல், ஒரு டைப்பாக யார் இருக்கிறார்னா சாம்சன். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் இந்த அழைப்புக்குள்ள வாழ்றது என்பது ஒரு எளிய காரியம் அல்ல. அப்ப அதற்கு முன்னாடியே ஒருவேளை இன்னைக்கு நம்ம காலத்தை தொடர்ந்து அந்த மாதிரி சூழல் நம்மள இருக்கிறவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டா, அதற்கு தகுந்த சத்தியத்தின் மூலம் நம்மளை பலப்படுத்திக் கொள்வதும் நம்மளை தயார்படுத்திக் கொள்வதும் நம்ம மேல இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம், மகா உபத்திரவம், உண்மை சபை. பொதுவா மகா உபத்திரவத்தில் உண்மை சபை காணப்படாது, இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய வசனங்கள் இருக்கு, பட் சில வசனங்கள் சங்கீதம் 46 நம்ம பார்த்தோம், சில மூத்த சகோதரனுடைய வெளிச்சங்கள் பார்க்கும் போது அந்த ஆரம்ப சிச்சுவேஷனுக்குள்ள சில அங்கங்கள் அவங்க காணப்படலாம் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் அஞ்சாவது பாயிண்ட் அல்லது அஞ்சாவது ஸ்டெப், மகா உபத்திரவமும் சபையும். ஆறாவது ஸ்டெப், சோ இது நம்ம சீசன், நம்ம வாழ்ற காலத்துக்கு ரொம்ப அருகாமையில தெரியல தேவ சித்தம் எப்போ என்ன ஏதுன்னு, பட் நம்ம ப்ரிகாஷனா இருக்கணும். எப்படி வந்து ஃபேஸ் பண்றது? ஒருவேளை அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அவர் அதை அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும், நம்மளை காத்துக்கொள்ள முடியும் இல்லையா? சோ ஒரு அருமையான தகவல், நம்ம எப்படி மகா உபத்திரவத்துக்குள்ள சிக்காதபடி, இல்ல அந்த பாதிப்பான ஆரம்ப கட்ட சூழல் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி எப்படி இந்த அழைப்புல நிக்கிறது இல்ல வாழ்றது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசனம் படிக்கலாம், 2 பேதுரு முதல் அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு முதல் அதிகாரம் 4வது வசனம்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப ஃபேவரட்டான வசனம் நம்ம அனைவருக்குமே. மகா அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு இல்லையா? தேவன் நமக்கு அநேக பிராமிசஸ் பண்ணியிருக்கிறார், வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, இன் பட் நாட் ஆஃப், இருப்போம் உலகத்தில், ஆனா உலகத்தோடு என்ன பண்ண மாட்டோம்னா இணைய மாட்டோம். நம்மளுடைய ஸ்பிரிட்டுக்கும் ஒரு உலகத்தாருடைய ஸ்பிரிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை மாம்சம் ஒரே மாதிரி தெரியலாம், மாம்சத்தினுடைய ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒரே மாதிரி தெரியலாம், பட் ஆவியில நம்ம வேற, உலகத்தார் வேற. சோ தேவன் நமக்கென்று அருமையான வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, அது நமக்கே உரியது, சிறுமந்தை வகுப்பாருக்கே உரியது. என்ன வாக்கு தத்துவம் நிறைய இருக்கு பாருங்க. இந்த மகா உபத்திரவத்தை பத்தி பேசப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
பாத்தீங்களா, ரொம்ப அருமையான தகவல். பூச்சக்கரத்து குடியெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நீங்க இது பிரதருடைய எழுத்துக்கள்ல பார்க்கல, இது பிலடெல்பியா பீரியர் சர்ச்சுக்கு பேசப்பட்டாலும் இந்த வார்த்தைகள் லவோதேக்கியா பீரியர் சர்ச்சுக்கு இது அப்ளை ஆகும். இது பொருந்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய அறைகூவல், ரொம்ப அருமையான ஒரு சத்தம் அது. பூச்சக்கரத்து குடியெங்கும் வரப்போகிற பேரிடர்கள் ஆபத்துகளில் இருந்து நான் உன்னை காப்பேன். இந்த வாக்கு தத்துவத்தை முதல்ல மனசுல உறுதியா பதிய வைக்கணும். எப்படி பதிய வைக்கிறது பாருங்க. பொதுவாகவே இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அழைப்புல உபத்திரவம் ட்ரபிள் எனப்பட்ட வார்த்தை நியமிக்கப்பட்ட ஒன்று. ஒன்னே ஒன்றுதான் டிஃபரண்ட், கிரேட் அப்படின்ற வார்த்தை தான், மகா உபத்திரவம். ஆனா சிறுமந்திக்கு சுவிசேஷ யுகத்தின் பிகினிங்ல இருந்தே ஒரு வார்த்தை அப்ளை ஆகிக்கிட்டு தான் இருக்கு. என்ன வார்த்தைனா ட்ரபிள், உபத்திரவம். ஆனா உலகத்தின் மேல கிளைமேக்ஸ்ல வரப்போறது மகா உபத்திரவம் சுவிசேஷ யுகத்தின் முடிவில். ஆனா சுவிசேஷம் யுகம் முழுக்க என்ன இருக்கத்தான் போகுதுன்னா உபத்திரவம் இருக்கத்தான் போகுது. வாசிக்கலாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:22.
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
அப்போஸ்தல் பவுல் அவருடைய ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அனுபவிச்சு பேசுறார். அவர் எங்கேயோ ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு சபை கஷ்டப்படும் போது சொல்றாரு, அப்படி கிடையாது. அவர் பாதிப்புகளுக்குள்ள இருந்துட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்கள் வழியா தான் எங்க போகணும்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போகணும். எனவே அப்ப உபத்திரவம் என்பது சபைக்கு நியமிக்கப்பட்டது. உபத்திரவம் இல்லாமல் இந்த அழைப்புல ஒருவரும் கடந்து போக முடியாது. அப்ப என்னதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது மேல நம்பிக்கை இருக்கணும் என்றால் உண்மையாகவே இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு தேவனுடைய அனுமதிகள் இல்லாமல் எது ஒன்றும் சம்பவிக்காது அப்படின்ற ஒரு மேலான நம்பிக்கை ஒரு விசுவாசம் அவர்களுக்கு வேணும். இப்ப கூட அழைப்புக்குள்ள நுழைஞ்சதிலிருந்து இப்ப கூட ஒருவேளை கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் மகா உபத்திரவத்தினுடைய பிகினிங்குள்ள போயிட்டார் சிலர், அப்ப கூட அவர் நம்பணும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். தேவையற்ற உபத்திரவங்கள் இல்ல முகாந்திரம் இல்லாத சில பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தேவன் என்னை அழைத்திருக்கிறதுனால எனக்கு அவர் அனுமதிக்க மாட்டார், புரிந்து கொள்ளணும். அப்ப எல்லா உபத்திரவத்துக்குள்ளையும் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்புக்கான ஒரு மிகப்பெரிய அர்த்தமும் நோக்கமும் மறைந்திருக்கு. இது இப்ப வாழ்ற காலகட்டத்தில் இருந்தே உபத்திரவங்களை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய நோக்கத்தை உன்னிப்பா கவனிக்கணும், பழகணும். ஏனென்றால் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அர்த்தம் இல்லாத எது ஒன்றும் வராது. இதுதான் மகா உபத்திரவத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம், தேவனுடைய வார்த்தைகள் மூலம். குறிப்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை விசுவாசமே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயம், எந்த சூழலையும் அவருடையவர்களாக வாழ்வதற்கு. இதுதான் ஓல்டு டெஸ்ட்மென்ட் கேரக்டர். பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் சொல்றாங்க, எங்க தேவன் எங்களை தப்புவிப்பார், ஒருவேளை இல்லைன்னா கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப இது போல தேவன் மேலையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களின் மேலையும் நம்பிக்கை இருக்கணும். இதை வச்சு நாம் தப்பிக்கலாம் அல்லது எதிர்கொள்ளலாம் எந்த சூழலையும். அடுத்தது, வாக்கு தத்தங்கள் என்பது நமக்கு உரைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கே உரிய வாக்கு தத்தங்களா அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் மறக்கக்கூடாது, வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு சில நிபந்தனைகள் தேவனுடைய வார்த்தையில நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிஷன்ஸ், பிராமிசஸ் நமக்கு தான். நம்ம எப்படி இருந்தாலும் பிராமிசஸ் நமக்கு அப்ளை ஆயிரும். நோ, பிராமிசஸ் நமக்கு தான், ஆனா அது சுதந்திரிக்கிற அளவுக்கு நமக்குள்ள தகுதிகள் காணப்படும். தகுதியற்ற நிலைமைகளுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏதோ தேவன் கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிட்டோம், நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், சில ஊழியங்கள் நம்ம செஞ்சிட்டோம், தப்பு இல்ல, நல்ல பாதை. ஆனா மறக்க கூடாது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நிபந்தனைகள் இருக்கு. அதை நாம் எப்பொழுதும் நமக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன கண்டிஷன்ஸ், என்ன நிபந்தனைகள்? வாசிக்கலாம் யாக்கோபினுடைய நிருபம் 2:24.
ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே.
விசுவாசம், கிரியை, ஃபெய்த் அண்ட் வொர்க்ஸ். விசுவாசம் இருக்குது, தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், என்னை காப்பார். பட் அந்த விசுவாசத்திற்கே உரிய ஒர்க்ஸ், கிரியை நம்ம கிட்ட காணப்படும். கிரியை எப்படிப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மகா உபத்திரவத்தினுடைய சூழலை ஒரு ஆவிக்குரியவனாக நான் வாழ்ந்துதான் என்னை நான் காத்துக்கொள்ள முடியுமே தவிர வேற எதனாலையும் என்னை நான் காத்துக்கொள்ள முடியாது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உபத்திரவம் தான் இந்த அழைப்புக்குள்ள வாழ்ந்தாலே அல்லது வந்தாலே, குறிப்பா மகா உபத்திரவம் ஆரம்ப கட்ட சூழல் வந்தாலும் புரிந்து கொள்ளணும், ஆவிக்குரிய முறையில வாழ்ந்துதான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் நான் எதிர்கொள்ள முடியுமே தவிர வேற எந்த ஆப்ஷனும் எனக்கு கிடையாது. க்வெஸ்சன் நம்பர் 717 கேள்வியாக ஒருத்தர் கேட்டுட்ட கேள்வி, மகா உபத்திரவத்துக்கு தப்பிப்பதற்கு பிரிகாஷன் நான் என்ன ரெடி பண்றது அப்படின்னு கேட்டா பிரதர் என்ன எழுதுறாருன்னா, நீங்க கிடனிங் இன் த லார்ட், தேவனுக்குள்ள உங்களை மறைச்சு வச்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. வேற மாதிரி ஆயத்த வேலைகள் செஞ்சு உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், சரீரத்தினுடைய ஆரோக்கியங்களை ஏதாவது டெவலப் பண்ணி மகா உபத்திரவத்தில இருந்து காப்பாத்திக்கலாம், முடியவே முடியாது. சோ கிரியை என்பது கர்த்தருக்குள்ள தேவன் நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பின்படியாக நம்ம வாழ்ந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். சரி, அழைப்பின்படியா வாழ்ந்து பாதுகாப்பது என்பது என்ன? விசுவாசம் இருக்கு, நான் கடைசி கால அழைப்பில் இருக்கிறேன், சபை நிறைவடைய போது, பிரச்சனைகள் ஆபத்துகள் பெரிய அளவில் வரப்போது, எல்லாம் தெரியுது. அதுக்கு தகுந்த கிரியை, அப்ப அதுக்கு தகுந்த கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்றால், தேவையற்ற சுமைகளை நம்மளுடைய இயல்பான இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. தேவையற்ற சுமைகள், ஏன் காலம் ரொம்ப கம்மி, இந்த அழைப்புக்காக தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த அழைப்பு தான் மெயினானது இந்த பூமியில வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டா, அது சம்பந்தப்பட்ட முறையில் என்னென்ன தேவை அது மட்டும் போதும். உதாரணம், கன்வென்ஷன் வந்திருக்கிறோம், வீட்டில இருந்து இதுக்கு ஆயத்தமா நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வருவோம், மைண்ட் என்னதான் இருக்கும், ஒன்லி 2 days இருந்துட்டு வந்துட போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும், அப்படித்தானே வருவோம். இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படியே குடி பெயர்ந்து நம்ம போற மாதிரி எல்லாமே பொருட்கள் அனைத்தையும் நம்ம தூக்கிட்டு வருமா? கிடையாது. இதே மாதிரிதான் லாஸ்ட் பீரியட் சர்ச் இந்த பூமியில வாழும் போது தங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அது என்ன ஏதுன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அது சொல்ல முடியாது. பட் இருதயம் அளவில் புரிந்து கொள்ளணும், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போனாலும், படிப்பு, வேலை, ஒருவேளை திருமணம், மற்ற எந்த காரியத்துக்குள்ள போனாலும் புரிந்து கொள்ளணும், இந்த அழைப்பு தான் மையம், இதற்கு உதவியா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். இதுதான் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை. நிறைய இருக்கு ஃபெய்த், நிறைய பாயிண்ட், அதுக்கு தகுந்த கிரியை இருக்கு. பட் இங்க பாக்குற கிரியை, லாஸ்ட் பீரியட் சர்ச் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த பூமியின் தன்மைகளுக்கு எடுத்த காரியத்துல எந்த அளவோடு தொடர்பு வைக்கணுமோ அந்த அளவோடு வைக்கிறோம். பல நேரங்கள் நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை என்றால், நமக்கு வரக்கூடிய அநேக உபத்திரவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அது நாமளே ஏற்படுத்திக்கிட்டதே மிகப்பெரிய காரணமா இருக்கும். ஒருவேளை இந்த அழைப்புல ஒருத்தர் வரார், லாஸ்ட் பீரியட் சர்ச் வந்த உடனே சூழல் என்னதான் இருக்குன்னா, பல இடரல்கள், பல பிரச்சனைகள் வருது. அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம், பல நபர்களை சுட்டி காட்டலாம். ஆனா மறக்க கூடாது, உண்மையா இந்த அழைப்புக்குள்ள வந்தவர் யார் இடறி கீழே விழுந்தாலும் அவர் விழுவதற்கு கீழே விழுகிற அவரே தான் காரணமே ஒழிய மற்ற யாரையுமே என்ன பண்ண முடியாதுன்னா சுட்டி காட்ட முடியாது. சோ நிபந்தனைகள்ல முதல் நிபந்தனை, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரிய நோக்கத்துக்காக எந்த அளவு வச்சுக்கொள்ள முடியுமோ அந்த அளவு வச்சுக்கொள்ளும். இது நாம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா கிரியை என்பது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம், நான் நினைச்சா எப்படினாலும் வாழலாம், அப்போஸ்தலர் பவுல் சொல்ற மாதிரி இல்ல, இந்த அளவுல தான் இந்த பூமியில எனக்கு தொடர்பு அப்படி நம்ம வாழ்ந்து கொள்ளும். செகண்ட், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 6:16-17.
பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்.
பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம். பர்வதம், பெரிய பெரிய மலைகள், கண்மலைகள், ராக்ஸ் பார்த்து சொல்றாங்க, வந்துருச்சு மகா உபத்திரவம், நாங்க உங்க அரவணைப்புல உங்களுடைய பாதுகாப்புல தான் இருந்துட்டு இருக்கிறோம், அது வந்தா நீங்க எங்களை காப்பாத்திடுவீங்கன்னு கேக்குறாங்க. காப்பாத்துங்க, நாள் வந்துருச்சு. ஆனா நடந்தது என்ன? ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா எஸ்கேப் ஆக முடியாது. அவங்க எதை வந்து தங்களுக்கு பாதுகாப்பா நினைச்சாங்களோ அதுவே இடிஞ்சு அவங்க மேல விழும். இது மகா உபத்திரவத்தின் காலத்தில் நடக்க போகிற ஒரு முக்கிய நிகழ்வு. இதை வச்சு இந்த கடைசி கால அழைப்புல இருக்கிற நமக்கான பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம மைண்ட் அடிக்கடி எதைத்தான் சிந்திக்கும்னா ஃபியூச்சர், எதிர்காலம். 2017 இன்னைக்கு டேட்டுக்கு ஓகே, லைஃப் இருக்கு, பட் ஃபியூச்சர் எனக்கு ஓகே, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவேன், வயசாயிடுச்சுனாலும் என்னுடைய ஜென்ரேஷன் அவங்களுக்கு நான் என்ன பண்றது? சோ இந்த எண்ணங்கள் அதிகமா வரும். தப்பில்ல, அவர் அவரை தேவன் எந்த நிலைமையில வச்சிருக்கிறாரோ அந்த நிலைமையில இருந்து, அவர் அழைச்ச நிலைமையில இருந்துதான் இந்த அழைப்புல ஓடணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பட் அதை விட்டுட்டு அடிஷனலா சிந்திக்கிறது, மேலோங்கணும் என்று நினைக்கிறது, தன்னுடைய பூமிக்குரிய நிலையை உயர்த்தி கொள்ளணும் என்று யோசிக்கிறது, மறக்க வேண்டாம், மகா உபத்திரவத்தின் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பணத்தினுடைய பலம், உடலினுடைய பலம், இல்ல அநேக மக்களுடைய ஆதரவு, இது எதுவுமே நம்மளை காக்காது. ஒருவேளை இந்த பர்வதம் மலைன்னு என்ன சொல்லலாம், இன்னைக்கு நிறைய பாலிசிஸ் இருக்குது, காப்பீட்டு திட்டங்கள், பெரிய பெரிய அளவில் தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணம் வச்சு அதை நான் பெருக்கிக் கொள்ளலாம், வளர்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்கள், பரவாயில்ல, அது ஒவ்வொருத்தருடைய சுயாதீனம், மறக்க கூடாது. மகா உபத்திரவத்தின் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை வச்சு நான் சேஃபா இருந்துக்கலாம் நினைச்சா அது முடியவே முடியாது. ஈவன் உங்க அனைவருக்கும் அல்லது அநேகருக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளை பத்தி ஒருவேளை நம்ம யோசிக்கிறோம், என் காலம் முடிஞ்சிடும், பட் மகா உபத்திரவத்தில் என் பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும்னா, தீர்க்க தரிசனம் ரொம்ப அருமையா இருக்கு, படிக்கலாம். செப்பனியாவின் புத்தகம் 2:3.
தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள்.
ரொம்ப அருமையான வார்த்தை. வெளிப்படுத்துதல் 6 பார்த்ததுக்கும் செப்பனியா 2 பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். அவங்க உலகத்தில் இருக்கிற மலைகளை பார்த்து, பர்வதங்களை பார்த்து, கண்மலைகளை பார்த்து பேசுறாங்க. அதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா, இந்த உலகத்தினுடைய அமைப்புகள், காப்பீட்டு திட்டங்கள், இல்ல எவ்வளவோ இல்ல ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்மளை எதிர்காலத்தில் காப்பாத்தின்னு நினைக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? தேசத்தில் காணப்படுகிற சிறுமையானவர்களே, அவரை தேடுங்கள். இப்படித்தான் வளர்க்கணும் நம்முடைய பிள்ளைகளை, கடவுள் பக்தி உள்ளவர்களா வளர்க்கணும். உலகத்தோடு நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற தொடர்பு என்பது நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்பஸ், இதுதான் மெயின். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், நீதி மற்றும் மனத்தாழ்மையை தேடுங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. நீதியோடு நடப்பதற்கும் வாழ்வதற்கும் பயிற்றுவிக்கணும். விழுந்து போன தன்மையில தான் அவங்க மைண்ட் இருக்கும், செயல்கள் இருக்கும். பட் பேரண்ட் இந்த பொறுப்பை தங்கள் பிள்ளைகள் மேல செய்யணும். மனத்தாழ்மையை தொடர்ந்து இப்படி எல்லாம் நீதி, தாழ்மை, கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் இருந்துச்சுன்னா கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். இதுதான் ஒருவேளை எதிர்காலம் என்று ஒரு புது சிருஷ்டி இன்றைய காலகட்டத்தில் தன்னை சார்ந்திருக்கிறவர்களை பற்றி ஒரு அன்புல, ஒரு பக்தியில யோசிச்சா, ஒரு பாசத்துல யோசிச்சா இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். மெயினா முக்கியமா அதை விட்டுட்டு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிற அழைப்பு ஒரு மிடில் அல்லது ஒரு லோ லெவல்ல, பரவாயில்ல, அந்த லெவல்லயே இந்த அழைப்பை நம்ம ஓடி முடிப்பதற்கு அவர் நமக்கு வழி செய்வார். உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, சோ நானும் உலகத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு உயரணும், முன்னேறணும் அப்படி நினைச்சா முடியாது. ஏன்னா ஒரு தாளந்துகளே, ஒரு 2 மிகப்பெரிய டேஞ்சர். ஒன்னு வந்து செல்வம், கர்த்தரே சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கஷ்டம், அடுத்தது ஆரோக்கியம். இந்த ரெண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த அழைப்புக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்து தாழ்மைப்படுத்தி பலி செய்து நெருக்கமான பாதையில முன்னேறது என்பது மிகப்பெரிய கடினம். முடியவே முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது, கடினம். ஈவன் பிரதர் என்ன எழுதுறாருன்னா, மகா உபத்திரவத்தின் தாக்கங்கள் கூட ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை காட்டிலும் ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக வரும் சொல்றார். அப்ப எல்லா விதமான பணக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களும் இன்னைக்கு நகரங்கள் பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் வாழ்றாங்க, அவங்களுக்கு தாக்குதல்கள் அதிகமா இருக்கும். சோ புரிந்து கொள்ளணும், ஆவிக்குரியவங்களா தேவையற்ற சுமைகளை சுமக்கிறவங்களா நம்ம வாழ்க்கையை அமைக்கக்கூடாது, நல்ல கிரியை இருக்கணும். ரெண்டாவது, எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டு, உலகத்தின்படியான எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விடக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ், நம்ம வாழ்ற வாழ்க்கை பற்றினா கண்டிஷன்ஸ். சோ இந்த ரெண்டு பாயிண்ட் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு இருக்கு. மூணாவது பாயிண்ட் கூட இருக்கு, ஒருவேளை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு மோசமான குணம், ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் ஆர் ஆம்பிஷன், சுயநலமான தன்னலம் கொண்டுட்ட ஆவிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. என்ன சொல்றது, சுயநலம், நான் ஒரு சுயநலம், என் குடும்பம் என்பது ஒரு சுயநலம், சில நேரம் என்னுடைய சம்பந்தப்பட்ட வேண்டப்பட்டவர்கள் ஒரு சுயநலம், சில நேரம் என் சபை அப்படின்னு சொன்னா கூட அது கூட என்னன்னா சுயநலம். சோ இந்த மாதிரி சுயநலத்தின் ஆவி மறக்கக்கூடாது. இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளயும் குறைவான அளவோ அதிகமான அளவோ இருக்கும், பர்சன்டேஜ் தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். போராடணும், சுயநலம் மற்றவர்களா நம்ம மாறணும், அப்பதான் இந்த செப்பனியா வசனத்தை ஃபாலோ பண்ண முடியும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். சோ இந்த கருத்துக்கள், தேவன் பிராமிசஸ் பண்ணியிருக்கார் காப்பேன்னு, அதை விசுவாசிக்கணும். எந்த சூழலையும் பழைய ஏற்பாட்டினுடைய கதாபாத்திரங்கள் மாதிரி அவர் பண்ணியிருக்கிற பிராமிசஸ்க்கு கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்களுக்கு உட்பட்டவங்களா நம்ம இருந்தால் கண்டிப்பா எந்த சூழலையும் நம்ம சேஃபா இருக்கலாம். அது என்ன கண்டிஷன், ஆவிக்குரியவர்களா இருக்கிற நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை எப்படி அமைக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். எதிர்காலம், இந்த உலகத்தின்படியாய் நம்ம நினைக்கிற எதிர்காலங்கள் நம்மை காக்காது, அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ரொம்ப கடைசியா பார்த்தோம், சுயநலம் என்ற ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. சோ இதை இந்த மாதிரி சூழல்களை வச்சுதான் சபை மகா உபத்திரவத்தை எதிர்கொள்ளலாம். கடைசி ஸ்டெப், செவன்த் ஸ்டெப், முடிவுரை, எண்டு. லூக்கா சுவிசேஷம் 21:36 21:36 லூக்கா சுவிசேஷம்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும், ஆல்வேஸ் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டவங்களா இருங்க, பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவன் கிட்ட, தனிப்பட்ட முறையில் நெருக்கம் இருக்கணும். இன்னைக்கு இது பேசுறது ஈஸி, கேட்கிறது ஈஸி, ஆனா உலகளாவிய அளவில் இன்னைக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கத்தில் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலகமே இன்னைக்கு மனுஷர்களை விட எது மேலதான் அதிக கவனம் இருக்குன்னா பொருட்கள், ஒருவேளை மொபைல் போன், மற்ற விஷயங்கள் எடுத்தா இன்னைக்கு மனுஷர்களை ஒருத்தரை ஒருத்தர் முகத்துக்கு முகம் பார்க்கறத விட மீடியாக்களை கவனிக்கிறது தான் இன்னைக்கு டென்ட். பட் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவனோடு இருக்கிற தொடர்புகள், உறவுகள் மிக முக்கியம். தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கணும். கர்த்தர் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிறார் என்ற ரீதியில நம்முடைய அனைத்து செயல்பாடுகள் இருக்கணும் இந்த பூமியில. ஒருவேளை நம்முடைய சொந்த சரீரம், இல்ல நம்முடைய மாம்ச குடும்பம், இல்ல நம்முடைய ஆவிக்குரிய குடும்பம், இல்ல சமுதாயத்தில் நம்ம வைக்கக்கூடிய தொடர்புகள், மறக்கக்கூடாது எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய பார்வை இருக்கு. சோ நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம், இது தேவனுக்கு மத்தியில கரையற்றதாய் தெளிவுள்ளதாய் அது மெயின்டன் ஆகணும், அது வந்து பாதுகாக்கப்படணும் அல்லது காக்கப்படணும். ஏன் வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 9:4 9:4
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அது கரெக்ட் தான். வெளியில வேலையே செய்ய முடியாத அளவுக்கு சூழல் உருவாயிடும், மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ஆனா மறக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி சூழல் எப்படிப்பட்டதா ஆகலாம் என்பது என்னுடைய பார்வைனா, ஒருவேளை நடக்கலாம், ஊழியங்கள் வரலாம், ஆனா வருகிறவர்கள் நிலைக்க முடியாது. இருக்கக்கூடிய உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டத்துக்கு மத்தியில உடன்படிக்கை பண்ணுகிற அனைவருமே இந்த அழைப்புல நீண்ட காலம் நிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இடரல்களும் அவ்வளவு குழப்பங்களும் விடை தெரியாத கேள்விகளும் இன்னைக்கு பரவலா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ள இன்னைக்கு கடைசி கால சபை அங்கங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க, தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஜபம் அல்லது விழித்திருந்து ஜபிக்கணும். அந்த விழித்திருந்து ஜபிக்கிறது உங்களுக்கு தெரியும், நவம்பர் 3 மன்னா ரொம்ப அருமையான தகவல் சகோதரர் கொடுத்திருப்பாரு. இப்படிப்பட்ட சூழலை நம்ம வாழ்றோம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு தேவனோடு இருக்கிற உறவை வலுப்படுத்தணும். அது ஒன்னு மட்டும்தான் நிரந்தரம், மற்ற எல்லாமே சில நேரங்கள் என்ன ஆயிரும்னா காணல் நீரை போல கடந்து போயிரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் கடைசியான ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 2:19.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது.
ஆமா, பிரதருடைய எழுத்துக்கள்ல அநேக ஆர்டிக்கல் படிக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ்களுக்கு தெரியும், நிறைய இடங்கள்ல இந்த வசனத்தை பிரதர் கோட் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு வசனம், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். The Lord knoweth them that are his. அவருக்கு தெரியும் அவருடையவர்கள் யாருன்னு. கண்டிப்பா அவருடையவர்களை பாதுகாக்கிறதும் அவர்களை பராமரிக்கிறதும் சூழல்களுக்கு மத்தியிலிருந்து அழைத்த அழைப்புல அவர்களை வளர்த்து உருவாக்கி மகிமைக்கு கொண்டு போறதும் அவருக்கு நிச்சயம் தெரியும். சோ இந்த அழைப்புக்குள்ள இருக்கிற நாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழும் போது இந்த வாக்கு தத்தம் நம்ம அடி மனசுல எப்பயுமே இருக்கணும், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இந்த தெளிவோடு இருந்தால் எந்த இடரல்கள் எந்த சூழலையும் அல்லது எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் சிச்சுவேஷன்ல நம்ம வாழுகிறவர்களா இருந்தாலும் சோர்ந்து போகாமல் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடலாம். இதுதான் யோசபாத்துல சொன்னார் பழைய ஏற்பாட்டுல, திட மனதாயிருந்து காரியத்தை நடப்பீங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சோ இதுதான் இந்த வாக்கு தத்தத்தை பாடத்தோட முடிவா வைக்கிறோம், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். சோ இந்த புரிந்து கொள்ளுதலோட விழித்திருந்து நம்ம காலம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு ஜபம் செய்யறது, தேவனோடு நெருங்கின தொடர்புடையவர்களாக இருத்தல், இதுதான் இந்த சப்ஜெக்டுடைய முடிவுரை. சோ மகா உபத்திரவ காலம் என்ற தலைப்புல இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்துகிறேன். இதை பற்றிய முழு சத்தியங்கள் இவ்வளவுதான் நினைக்காதீங்க, இது ஒரு கலெக்ஷன் அவ்வளவுதான். இன்னும் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் பத்தி அநேக ஆர்டிகல்ஸ், அநேக கலெக்ஷன்ஸ், அநேக பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருந்து இந்த காலத்துக்கே உரிய ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினால மகா உபத்திரவத்தின் காலம் என்ற தலைப்பில் மற்றும் அதுக்குள்ளாக சிறிய 7 தலைப்புகளிலே மிக அருமையான எச்சரிப்பின் பாடத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசேஷமாக பார்க்கும்போது மகா உபத்திரவ காலம் மற்றும் சபை மற்றும் சபை மகா உபத்திரவ காலத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற காரியங்கள் விசேஷமாக நமக்காக ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. அதை நாம் பார்க்கும்போது ஒரு பொதுவான பார்வையிலே நாம் பார்த்தோம் என்றால், சபையானது மகா உபத்திரவத்துக்கு முன்பதாகவே எடுக்கப்பட்டுவிடும் அல்லது முடிந்துவிடும் என்று நாம் ஒரு பொதுவான பார்வையிலே பார்த்து வந்திருந்தோம். ஆனால் இன்றைய நாளிலே விசேஷமாக 46 சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக சபையானது, லாஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் வில் சீ த பிகினிங் ஆஃப் த ட்ரபிள். அப்போ சபையானது அந்த உபத்திரவத்தின் ஆரம்ப கால பகுதிகளை காண வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை எச்சரிப்போடு நாம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சூழ்நிலை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்னவென்றால் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை சகோதரர் அவர்கள் சத்தியத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்துக்கேற்ற கிரியைகளோட நாம் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா, நாம் நம்மிடம் காணப்படுகிற சுயநலம் மற்றும் தன்னலத்தை நாம் முற்றிலும் விலக்கி நிபந்தனைக்கு உட்பட்டதோடு அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு இப்படியாக மகா உபத்திரவத்தின் காலத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை சகோதரர் அவர்கள் நமக்கு தேவன் சகோதரர் அவர்கள் மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறார். விசேஷமாக கடைசியாக சகோதரர் சொல்லும்போது, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே அவர் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்ற ஒரு எச்சரிப்போடு இந்த ஒரு பகுதியை நாம் முடிக்கலாம். இப்போது ஒரு சிறிய அறிவிப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பகுதியின் முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்போ நாம் தேநீர் இடைவேளைக்கு நேராக கடந்து செல்லலாம். நமக்காக தேநீர் இடைவேளை அரை மணி நேரம் கொடுக்கப்படுகிறது, அல்லது மீண்டுமாக 11:30 இங்கே கூடி வரும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கால அளவை சகோதர சகோதரிகள் சரியாக பயன்படுத்த